முழங்கு வணக்கம் நேர்களே. சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
எதையும் நீ தேடி போகாதே, உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் மாதம், வருடம் 2024. தமிழுக்கு சோக விருது வருடம் பங்குனி திங்கள் 30ஆம் நாள். இஸ்லாமியர்களுக்கு சவ்வால் பிறை 2, 1445. சங்கநாத குழுவின் சகிதம் நம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் ஈத் முபாரக்.
சங்கே முழங்கு
நிகழ்ச்சிகளை ஆரம்பித்த திருக்குறள் குரலுடன் பொருள் சொல்ல வருகின்றார் எமது மர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் திருக்குறளின் 23வது அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தில் இருந்து 8வது குறளை கேட்க இருக்கின்றோம். வறியவர்க்கு அவர் வேண்டுமொன்றை கொடுப்பதே ஈகையாகும். கொடிய வறுமைக்கு பசி தீர்க்கும் உணவை கொடுப்பதே ஈகை. ஒப்புரவு உலக நடையை அறிந்து அனைவருக்கும் பயன்படும் தர்மங்களை செய்வது ஈகை. தனியொருவர் வறுமையால் வருந்துவதை பார்த்து கொடுப்பது என்பதை விளக்கும் அதிகாரம் இது. தமது செல்வத்தை சேமித்து காத்திருப்பவரும் ஒரு நாள் அதை விட்டு போக நேரும். அவ்வாறு தமது செல்வத்தை ஈயாது காத்து பின் இழக்கும் வன்கண்மையை உடையார் வரியார்க்கு கொடுத்து அவ்வாறு கொடுப்பதனால் தமக்கு ஏற்படும் இன்பத்தை ஒருபொழுதும் அறியார்போலும். கொடுப்பதனால் பெறும் இன்பத்தை பழகினால் அதை கைவிட மாட்டார்கள். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்து இழக்கும் வன்கணவர். வார்த்தை வல்லவர் அவற்றை அள்ளி வீசுவர். அவர்களின் புகழ்மொழிகள் பிறக்குமிடம் உள்ளமல்ல உதடு. அறிவு சுறுசுறுப்பாக இயங்குகிறது அவர்களுக்கு, இதயம் இழகவில்லை. கருத்திருக்கும் அவர்களின் பேச்சில் கனிவு இராது, பாராட்டியிருக்கும் பரிவு இராது. இன்பம் இரண்டு வகை. ஒன்று பொருள்களை அனுபவிப்பதால் வருவது, ஒன்று பிறர் மகிழ்ச்சியை நாமம் அனுபவிப்பதால் வருவது மற்றொன்று. ஒரு பொருள் உண்டாக்கும் மகிழ்ச்சியை விட ஒரு ஆத்மா மகிழ்ந்து அது நம்மிடம் உண்டாக்கும் மகிழ்ச்சி தரத்தால் உயர்ந்தது. ஏன்? பொருள்கள் நம் புலன்களுக்கு விருந்தாகி புலன் இன்பம் தந்து அதனால் மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்றன. ஏழைக்கு ஏது புலன் இன்பம்? நாளெல்லாம் துயர வேதனையில் வாடி கிடப்பவன் தனது பசிக்கு ஒருவர் உணவு அளிக்கும் போது நெஞ்சார ஆன்ம நிறைவோடு மகிழ்கிறான். இந்த இன்பத்தை ஓரிருமுறை பெற்றால் ஒருவரும் தமது செல்வத்தை தாமே அனுபவிக்க வேண்டும் என்று சேர்த்து வைத்த பிறகு அது தமக்கும் பயன்படாமல் போகும்போது வருந்தும் நிலைக்கு ஆளாக மாட்டார். நெஞ்சில் கருணை இல்லாதவனே தான் சேர்த்த செல்வத்தால் இந்த இன்பத்தை பெறுவதற்காக ஈகையில் ஈடுபடாமல் எல்லாம் இழந்து நிற்பான். அவன் செல்வம் ஆற்று நீரல்ல, கிடைநீர். அது நாராமல் இருக்குமா? ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்து இழக்கும் வன்கணவர். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 23வது அதிகாரமான ஈகை எனும் அதிகாரத்தின் 8வது குறள், 228வது குறள்.
நன்றி மர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்களே. வாழ்க்கையில் நாம் அன்றாடம் கேட்டும் பார்த்தும் பல விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்று குட்டி கதையுடன் நம்மை தட்டி கொடுக்க வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோவில் குருக்களுள் ஒருவரான ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மலர்ந்திருக்கும் பொழுது மகிழ்ச்சியாய் அமைந்திட வாழ்த்தி இன்றைய நச்சிந்தனை பகுதியில் அகமும் புறமும் அழகிய எண்ணங்களால் தூய்மையாக்கி மனதை மகிழ்ச்சியாக மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் உத்தமர்களாக வாழ முடியும் என்பதனை சிறிய கதை கேட்டு சிந்திக்கலாம். வாருங்கள். ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் சிலர் சென்று, நாங்கள் புனித ஜாத்திரை சென்று புண்ணிய நதிகளில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம், நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என அவரை அழைத்தார்கள். ஞானியோ, இப்போது வருவதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாவற்காயை தந்து, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களை பார்த்து கேட்டார். என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் சுவாமி என்றனர் அவர்கள். மிகப்பெரிய வேலையெல்லாம் இல்லை, நீங்கள் புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் நீராட்டி என்னிடம் திரும்ப கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்றார். அன்பர்கள் ஞானி சொல்வது போன்றே செய்து யாத்திரை நிறைவுற்றதும் திரும்பி வந்து அவரிடம் அந்த பாகற்காயை பத்திரமாக ஒப்படைத்தனர். அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லாருக்கும் ஒரு துண்டை கொடுத்து, புனித நதியில் முழுகி வந்த பாகற்காய் சாப்பிட்டு பாருங்கள், தித்திக்கும் என்றார். ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு மென்ற வேகத்தில் முகம் மாறியது. தித்திக்கும் என்று கூறினீர்களே, ஆனால் கசக்கிறதே என்று ஏமாற்றத்துடன் ஞானியிடம் கூறினார்கள். உடனே ஞானி அவர்களை பார்த்து, பார்த்தீர்களா, பாகற்காய் எத்தனைதான் நதியில் மூழ்கினாலும் அதன் சுவாபத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதைப் போலவே நாமும் நமது தவறான செயல்களையும் தீய பழக்கங்களையும் துர்க்குணங்களையும் மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஆயிரம் முறை முழுகினாலும் எந்த கோயிலுக்கோ குளத்திற்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ ஆயிரத்தெட்டு முறை சென்று வலம் வந்து விழுந்து விழுந்து வணங்கினாலும் எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை. மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகும் என்றார். என்ன நேயர்களே, இன்றைய சிந்தனை உங்களையும் சிந்திக்க தூண்டியதா? ஆம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். ஆனால் இந்த புத்தாண்டு பிறந்தது எப்படி என்று நானும் எனது தோழியும் அலகலாவிக் கொண்டிருந்த வேளையில், இந்த தகவலை நமது இளந்தளிர் மொட்டுக்களுக்காக கொடுத்தால் என்ன என தோன்றியது. உங்களுக்காக இதோ அந்த தகவலை தருவதற்காக எம் நித்யா. வணக்கம் நித்யா.
வணக்கம் ஆஷா. ஆமாம், சித்திரை மாதத்தின் முதல் நாள் மாவிலை தோரணம் கட்டி வாசலிலே கோலமிட்டு நிலைவாசலில் மஞ்சள் தடவி மங்களகரமாக கொண்டாடப்பட்டு வரும் சித்திரை புத்தாண்டில் மிக முக்கிய பங்கு வகிப்பனவற்றுள் மருத்துவர் குளியல் கைவிஷுடம் இவற்றை குறிப்பிடலாம். பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டு சொல்லப்படும் நேரங்களில் இவை பின்பற்றப்படுகின்றன. பால் பொங்குதல் உட்பட மற்றும் அறுசுவை உணவு, கனி காணுதல் இவையும் முக்கிய பங்கை வகிக்கின்றன. கனி காணுதல் இன்றைய காலகட்டத்தில் அருகி வருவதனால் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் பின்பற்ற விரும்புபவர்களுக்கு பயனாக இருக்கும். கனி காணுதல் என்பது புது வருட தினத்திற்கு முதல் நாள் இரவே ஒரு தாம்பாள தட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து இதன் முன்பாக, அதாவது கண்ணாடியின் பிம்பம் தெரியும் வண்ணமாக முக்கனிகளும் அடுக்கப்பட்டு தாமரை மலர் வைக்கப்பட்டு, இக்கனிகளுடன் விரும்பினால் வேறு கனிகளும் வேறு மலர்களும் கூட சேர்க்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. நிறை குடம், விளக்கு, சந்தனம், குங்குமம், மஞ்சள் நிறை போன்ற மங்கள பொருட்கள், வெற்றிலை பாக்கு, முக்கியமாக எலுமிச்சை இந்த வைக்கப்பட்டு இந்த தட்டை கண் ஒளித்ததும் வீட்டில் உள்ள அனைவரும் பார்க்கக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டு நித்திரைக்கு சென்று புதுவருடம் அன்று கண் ஒளித்ததும் இதனை காணுதல் ஆகும். இந்த கனிகாணுதலின் பின் நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு புத்தாடை அணிந்து பூஜை அறைக்கு சென்று நம் பழமையான பூஜையை தூப தீப ஆராதனைகளோடு சர்க்கரை பொங்கலும் விட்டு இந்த தட்டத்தினையும் அங்கு வைத்து சகல ஐஸ்வர்யமும் கொன்றா வரம் வேண்டி நம் பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். விசேடமாக கடந்த ஆண்டில் இறைவன் நமக்கு தந்த நல்வாழ்விற்கு நன்றியையும் தொடங்கும் புது ஆண்டில் நம்மை வளம் குன்றாமல் வாழ வைப்பதற்கான பிரார்த்தனையையும் செய்யலாம். பூஜையின் பின்னாலயம் செல்ல விரும்புபவர்கள் சென்று வரலாம். தத்தம் வசதியை பொறுத்து பெரியோர்களின் ஆசையை பெற்று குறித்த நேரத்தில் கைவிஷேடம் பெற்றுக் கொள்வதனால் அந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக அமையும் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக அறுசுவை உணவு சமைக்கப்படல் அவசியம் என்கிறார்கள். இந்த அறுசுவை உணவில் மாங்காய் பச்சடியும் வேப்பம் பூரசமும் முக்கிய இடத்தை பெறுவதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இந்த அறுசுவை உணவு சமைக்கப்படல் வேண்டும் என்பதற்கான காரணம் நம் வாழ்வில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை மேடுபள்ளங்களை கஷ்ட நஷ்டங்களை இந்த இனிப்பு கசப்பு காரம் போன்று கலந்து சமநிலையில் நாம் சரியாக இவற்றை அனுசரித்து வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இது இவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதைவிட மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த அறுசுவைகளையும் சமமாக உண்பதால் நமது தேக ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டு மகிழ்வோடு வாழலாம் என்பது. இத்தகைய பல நேர்மறை எண்ணங்களோடு தொடங்கப்படும் புத்தாண்டில் அனைவரும் ஒருவருக்கொருவர் பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வர் மகிழ்வுடன் என்பதும் ஒரு முக்கியமான நிகழ்வு. சங்கநாதத்தின் குழுவினருக்கும் சங்கநாத சொந்தங்களுக்கும் என் அன்பான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
இன்றைய இளந்தலை பகுதியை அலங்கரிக்க அடுத்து வருகின்றார் ஜெனித் ஆப்தீன் ருஸ்மியா தம்பதியினரின் புதல்வி மித்ஹா மரியம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு, நோன்பு அரபு மொழியில் சௌம் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகின்றது. அதன் பொருள் தடுத்து கொள்ளுதல் என்பதாகும். நோன்பு இஸ்லாமிய வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமாலும் நோட்கப்பட்ட வேண்டிய ஃபர்லான கடமையாகும். இந்தோன்பானது கிழக்கு வெளுக்கும் நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை நோன்பு நோட்கப்பதாக நீயத்து வைத்து எதையும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னிடம் கட்டுப்பாட்டை வளர்ப்பதே இதன் நோக்கமாகும். நோன்பு இஸ்லாத்தின் பர்லு அல்ல என்று மறுப்பவன் காபிராகி விடுகின்றான். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க தவறி விட்டால் அதனை பின்னர் கலா செய்வது கடமை. எனவே சிறு பிள்ளைகளாகிய நாமும் நோன்பு நோக்க பழகிக்கொள்ள வேண்டும்.
மிகவும் அருமை மிதுஹா. இவரை தொடர்ந்து இளந்தலைரில் மிளிர கௌரி சங்கர் திவிசா தம்பதியினரின் புதல்வியும் தமிழ் பூங்கா பாடசாலை மாணவியுமான சண்மிகா கௌரி சங்கர்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். கண்டதை கேட்க பண்டிதன் ஆவான். இந்த பழமொழியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? சிலர் கண்ணால் கண்டவுடன் நுணுக்கமான விடயங்களை எளிதில் கற்றுக்கொள்வர். சிலர் புத்தகங்களை படித்து அறிவினை வளர்த்து கொள்வர். ஆம், அவ்வாறான அறிவினை வளர்த்து கொள்ளும் ஓர் ஆலயமாக விளங்கும் இடம்தான் பாடசாலை. அப்பாடசாலைக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும் என்பதை விளக்க பாடசாலை செல்வது படிக்க மட்டுமல்ல என்ற தலைப்பில் ஒரு சிறு உரையாற்ற வந்துள்ளேன் நான் சண்விகா கௌரி சங்கர். மலைவாளை அல்லவோ கேள்வி, நீ வாயாறு உண்ணுவாய் போ என் புதல்வி என்றான் கவிஞர் பாரதிதாசன். ஒரு வாழை மரமானது பலவிதமான மருத்துவ குணங்களை தனதாக்கிக் கொண்ட மாதிரி கேள்வியும் கரை கடந்த கருக்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அவ்வாறான கேள்வியை நாம் பெற்றுக்கொள்ளும் இடமே பாடசாலை. பாடசாலை கேள்வி என்பதை வரும் அட்டுச்சுரக்காய் கேள்வியாக கருதலாகாது. மனித வாழ்வின் முக்கிய பருவங்களில் ஒன்றான இளமை பருவத்தின் பெரும்பகுதியை நாம் பாடசாலையில் செலவிட்டு கழிப்படைகின்றோம். சிறந்த ஆரம்பமானது பாதி வெற்றியடைந்தமைக்கு சமன் என்கின்றது ஒரு ஆங்கில பழமொழி. அமது இளமை பருவத்தில் பாடசாலை செல்வது படிப்பதற்காக மட்டுமல்ல, சிறு வயதிலேயே நல்ல பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், ஒழுக்கங்கள் என்ற பலவற்று கற்று தெளிவுறவே ஐம்புலன்களின் ஆற்றல்களை நெறிப்படுத்த பாடசாலை செல்வது இன்றியமையாததாகின்றது. பிறரின் நல்ல கருத்துக்களை செவிமடுக்கவும், அவசியமானதை உட்சவி வாங்கியும் அவசியமற்றதை புறச்சவி விடுவிக்கும் உயரிய தன்மையை செவிகளுக்கும், நியாயம்படு உரைத்தலை வாயிற்கும், சரியான விடயங்களை உரிய நேரத்தில் செய்து முடிக்க தேவையான சிந்திக்கும் ஆற்றலையும், ஒரு விடயத்தை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் செய்து முடிக்கும் நுண்ணறிவை மூளைக்கும் சொல்லி தருகிறது பாடசாலை கல்வி. காலையில் எழுதல், கடமைகள் முடித்தல், தனது உடைமைகளை கவனித்தல், சுத்தமாக இருத்தல், நேரத்திற்கு உணவருந்துதல், படித்தல், உறங்குதல் போன்ற நாளாந்தம் செயற்பாடுகள் பாடசாலை செல்வதனாலேயே நேர்த்தியாக நடைபெறுகின்றன. மற்றும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, தோல்விகளை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம், எதையும் நல்ல வழியில் முன்னின்று செய்யும் ஆளுமை, எல்லோருடன் நட்பு பாராட்டும் தன்மை, உளவிருத்தி உடல் விருத்தி என்ற படிப்பு தவிர்ந்த பல நன்மைகளை பாடசாலை செல்வதனால் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். பசுவின் பாலை மடியிலிருந்து கறப்பது போல் நெறிப்படுத்த வெவ்வேறு இடங்கள் இருந்தாலும் பாடசாலை செல்வதனாலே நட்பண்புகளுக்கு அத்திவாரம் இடப்படுகிறது என்பதில் ஐயமில்லை என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ரமலான் பற்றிய சில விடயங்கள். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்காக நாம் எல்லோரும் சில விடயங்களை விரும்பி செய்கின்றோம். வேதங்கள் வேறாக இருந்தாலும், வழிபாடுகள் பலவிதமாக இருந்தாலும், சில நடைமுறைகள் நம்மில் ஒற்றுமையை காட்டுகின்றன. இந்துக்கள் விரதம் இருக்கின்றார்கள். நவராத்திரி, கந்தசஷ்டி எனும் நாட்களில் விரதம் வைப்பது உண்டு. கிறிஸ்தவர்கள் பாஸ்ககால விரதம் இருப்பர். அதுபோல முஸ்லீம்கள் இறைவனுக்காக ரமலான் மாதம் முழுதும் விரதம் இருப்பார்கள். இதை நோன்பு வைத்தல் என்கின்றோம். மதங்கள் வேறாக இருப்பினும் எல்லோரும் இறைவனை நாடுவதில் ஒன்றாகத்தானே இருக்கின்றோம். பிறை பார்த்து கணிக்கப்படுவது ரமலான் மாத நோன்பு. அக்காலத்தில் நாட்குறிப்புகள் இல்லை, அதனால் பிறை கணக்கில் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. அதை பின்பற்றி இன்னும் சில வழக்கங்கள் தொடரப்படுகின்றன. மேலும் தொழில்நுட்ப வசதிகள் இக்காலத்தில் இருந்தபோதும் பிறை பார்த்து கணிக்கப்படுவது ஏனென்றால் பாரம்பரியமும் மற்றும் கண்ணால் கண்டு சொல்லும் போது வரும் மகிழ்ச்சியும் திருப்தியும் எனலாம். 12 மாதங்களில் ஒரு மாதமான ரமலான் மாதத்தை அருள் நிறைந்த மாதமாகவும், நன்மைகள் அதிகம் செய்யும் மாதமாகவும், இறைவனை அதிகம் நெருங்கும் மாதமாகவும், சுவர்க்க வாசல்கள் திறக்கப்படுவதாகவும், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுவதாகவும் இம்மாதத்தை குறிப்பிடுவர். 1000 சிறப்புமிக்க ஓர் இரவையும் கொண்ட ஒரு மாதமாகும். இந்துக்களுக்கு கீதை போல, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் போல, இஸ்லாமியர்களுக்கு இந்த குர்ஆன் வழங்கப்பட்டது இந்த ரமலான் மாதத்திலேயே ஆகும். வாழ்நாள் முழுதும் இறைவனை தொழுதாலும் இம்மாதத்தில் அதிகமான வழிபாடுகள் இடம்பெறும். வாழ்நாளில் வருடத்தில் 11 மாதங்களும் மனிதன் தன்னிஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்கின்றான். மாறாக இம்மாதம் மட்டுமே இறைவனுக்காக வாழ்கின்றான். அதிக வழிபாடுகள் தர்மங்கள் செய்து இறைவனின் கூலியை அதிகமாக பெறும் மாதமாகும். இதன் பயிற்சி இனிவரும் மாதங்களிலும் தொடரும் வகையில் மனிதனை மாற்றும் அளவுக்கு இந்த மாதம் சிறப்பு மிக்கது. பிறை கண்டு நோன்பு தொடங்குவது போல 30 நாட்களின் நிறைவில் பிறை கண்டு பெருநாளும் கொண்டாடப்படுகின்றது. காலையில் குளித்து புத்தாடை அணிந்து பள்ளிவாசல் சென்று வந்த பின் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சகிதம் உணவுகள் பரிமாறி கைவிசேடங்கள் கொடுத்து கொண்டாடப்படும் ஒரு சிறப்புமிக்க நோன்பு பெருநாள் இதுவாகும்.
என்னாச்சு?
ஏன்னா வண்டி நின்னுருச்சு.
ஓ அப்படியா? பைசா டென்ஷன் தெரியல.
அது எப்படி தெரியும்? SVS பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது.
என்ன சொல்றீங்க?
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியில ஏதாவது பிரச்சனையா தொடர்பு கொள்ளுங்க.
சுகன் 02-11-78-9645. மேலதிக விவரங்களுக்கு 09-21-89-645.
இடம் 13i ராயன் பிளேஸ், மெனுகாவ் சிட்டி சென்டர், ஆக்லாந்து.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இந்தமுள்ளுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
பேராசிரியர் ஓ அலிபாபா அவர்கள் திருச்சினாப்பள்ளி வானொலிக்காக வழங்கிய குரல் பதிவினை சங்கநாதத்துக்காக அனுப்பியுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் தேடலில் இருந்து.
நீதிநெறி விளக்கம் சிறந்த நீதி நூல்களுள் ஒன்றாகும். 102 பாடல்களை கொண்ட இந்நூல் படிப்பார் நெஞ்சங்களில் பதியும் பாங்கினை உடையது. நீதிநெறி விளக்கத்தை பாடியவர் குமரகுருபரர். கயிலை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய பல நூல்களையும் இவர் பாடியுள்ளார். கம்பர் காலத்திற்கும் பாரதியார் காலத்திற்கும் இடையில் 17 நூற்றாண்டில் தோன்றி தமிழ் இலக்கிய வளம் கொழிக்கச் செய்த பெரும் புலமைக்குரிய புலவர் ஆவார் குமரகுருபரர். சிந்தையின் நிறைவே செல்வம், தற்புகழ்ச்சி இழிவானது, மனைவி கணவனையும், மைந்தர் தாய் தந்தையரையும், மாணவர் ஆசிரியரையும், குடிகள் மன்னனையும் கடவுள் போல் போற்ற வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும், மானம் காக்க வேண்டும், பேராசையும் வஞ்சனையும் அழிவை தரும், அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும் என்னும் அரிய கருத்துக்களை மொழிவதுடன் கல்வி அழகே சிறந்த அழகு என கல்வியின் மேன்மையையும் இயம்புகிறது. கல்வி மனிதனுக்கு கண் போன்றது. அறியாமை இருளில் இருப்பவனை ஒளிபெறச் செய்வதும் வெளிபெறச் செய்வதும் கல்விதான். இக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் தேவையையும் மேன்மையையும் உணர்ந்த பாவலர்கள் யாவரும் கல்வியை பாடாது விட்டதில்லை. வேண்டியவாறெல்லாம் ஆசிரியருக்கு உதவி செய்து அவர் மனம் விரும்பியவாறெல்லாம் நடந்து கல்வியை பெற வேண்டும். ஒரு வயிற்றில் பிறந்த பல குழந்தைகளுள் ஒருவன் மட்டும் கல்வி கற்றிருப்பானேயானால் பெற்ற தாயின் உள்ளம் கூட கற்ற கல்வியின் சிறப்பு கருதி அவனையே நாடும். அதேபோல ஒரு குடியில் பிறந்த பலருள்ளும் மூத்தோனை வருக என்று அழைக்காமல் அவர்களுள் கற்ற அறிவுடையவனையே அரசனும் அழைப்பான். கல்வியின் சிறப்பு கருதி சாதி மத பேதங்கள் களையப்படும். அதிவீரராம பாண்டியர் பிச்சை எடுத்து உண்டாலும் கற்றல் நன்று என அறிவுறுத்துகிறார். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் எனும் வள்ளுவ பேராசான் ஒருவனுக்கு அழிவே இல்லாத பெருமைக்குரிய செல்வம் கல்வி மட்டும்தான் என்கிறார். அழியும் செல்வங்கள் பலவற்றினுள்ளும் கல்வி ஒன்று மட்டும்தான் எப்போதும் நிலைத்திருக்கும் வன்மை மிக்கது எனவும் அவர் குறிப்பிடுகிறார். பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதியும், கல்வியில்லாத வீடு இருண்ட வீடு என பாரதிதாசனும் பறைசாற்றுகின்றனர். குமரகுருபரரும் நீதிநெறி விளக்கத்தில் கல்வியின் மேன்மையை பறக்க பேசியுள்ளார். கல்வியின் மேன்மையையும் சிறப்பையும் அறியார் கற்கும் காலங்களில் கற்காமல் வீண் கேளிக்கைகளிலும் சிற்றின்பங்களிலும் ஈடுபடுகின்றனர். கல்வி கற்க துவங்கும் போது துன்பம் தருவதாய் தோன்றும். அதனை கற்று முடித்தபின் அதன் பயனை இன்பத்தை நெடுநாட்கள் அனுபவிக்கலாம். கல்வியானது கவி இயற்றவும் அவையில் தான் கற்றதை எடுத்துரைக்கவும் வல்லதாக விளங்கும். நூலின் உட்பொருளை ஆய்ந்து அறியும் ஆற்றல், சொல் வன்மை ஆகிய இரண்டும் கல்வியின் பயனாய் விளையும். நன்கு கற்று தேர்ந்த கல்வியாளர்கள் அவைக்கு அஞ்சாமல் தாம் கூற துணிந்ததையும் கற்றதையும் விரித்து சொல்வார்கள். கற்றறிந்த அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கும் அவைக்கு அஞ்சும் கல்வி பயனற்ற கல்வியாகும். கல்வி ஒருவருக்கு அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை கொடுக்கும். மறுவிலா புகழை தரும். துன்பத்தை போக்கும் சிறந்த துணையாக இருக்கும். ஆதலால் கல்வியை கற்க வேண்டும். மணிகளாலான நகைக்கு வேறு அணி தேவையில்லை. அழகுக்கு அழகு செய்தல் இயல்பும் இல்லை. அதேபோல் கற்க வேண்டியவற்றை கற்றவர்களுக்கு அக்கல்வியின் அழகே சிறந்த அழகாகும். அவர்களுக்கு வேறோர் நகையின் அழகு வேண்டியதும் இல்லை எனவும் குமரகுருபரர் மொழிகிறார். மேலும் இவர் செல்வத்தால் உண்டாகும் சிறப்பை விட அழகை விட கல்வியால் உண்டாகும் சிறப்பே சிறப்பாகும், அழகே அழகாகும் எனவும் வலியுறுத்துகிறார். இக்கருத்தை கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழு மணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடல் எடுத்து ஒதுகிறது. குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்தில் வள்ளுவத்தை போன்று பல அரிய நீதி கருத்துக்களை வலியுறுத்துகிறார். கல்வியின் சிறப்பை விளம்புகிறார். கற்றவர் செருக்கு கொள்ளல் தவறு, பணியுடன் இருக்க வேண்டும், கற்றபடி நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட எக்காலத்திற்கும் ஏற்ற கலையான கல்வியை கற்கின்ற சமூகம் உயரும் எனவும் வழிகாட்டுகிறார்.
நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை என கூறிக்கொண்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அற்புத சிந்தம் அவர்களுடன் விடைபெறுவது என்று உங்கள் ஆஷா.
சொல்லியா செய்ய